வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியா பெண்களுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகளாகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்காநகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.